நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. மருத்துவ சிகிச்சையில பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். குழந்தைகள் சிறப்பு மருத்துவர் பீடியாட்ரிஷியன். பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் அதெல்லாம் பத்தி டீல் பண்ற ஒரு துறை தான் பீடியாட்ரிக்ஸ், குழந்தைகள் நலம். அதே மாதிரி ஜீரியாட்ரிக்ஸ் இருக்குது, பெரியவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பத்தி பாக்குறது தான் ஜீரியாட்ரிக்ஸ். இப்ப இந்த ஜீரியாட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. வயதானவர்கள் ஆணோ சரி பெண்ணோ சரி, நிறைய பேர் தனியாமும் இருக்கிறாங்க, சேர்ந்தும் இருக்கிறாங்க, உதாசீனப்படுத்தப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பணம் இருக்கும், நம்ம நினைப்போம் அவங்களுக்கு தான் பணம் இருக்குது, வீடு இருக்கு, வசதி இருக்குது, வேலைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனா எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு வெறுமை அவங்க கிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா பெரிய வீடு இருக்கும், கார் இருக்கும், கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு நாலு வேலைக்காரங்க இருப்பாங்க, பையனையோ பிள்ளையோ பத்தி பேசும்போது கண்ணில இருந்து அவங்களுக்கு கண்ணீரா வரும். இன்னும் சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா நல்லா வளர்த்திருப்பாங்க, படிக்க வச்சிருப்பாங்க, ஆளாக்கி இருப்பாங்க, வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பாங்க குழந்தைகள், அனாதை இல்லங்களுக்கு அவங்க பெற்றோர்களை வந்து அனுப்பப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து புது புது பிரச்சனைகள், முன்னால நம்ம கேள்விப்படாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதியவர்கள் வந்து ஆளாயிக்கிட்டு வர்றாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க சந்திக்க நேருது அதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக உளவியலாளர் பார்வதி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். இது ஒரு அருமையான தலைப்பு, முதியோர்கள் பத்தி பாக்குறது. மருத்துவ பிரிவுல வந்து இதை ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சைக்காலஜிலயும் ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஜீரியாட்ரிக் அப்படின்னு சொல்லும் போது 55, இப்போ வந்து 50 சொல்லலாம், 50 வயசுக்கு மேற்பட்டவர் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஒரு முதுமை காலம் வந்து ஒரு அழகான முதுமை காலமாக மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கறது பாக்குறது தான் ஜீரியாட்ரிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் கவுன்சிலிங் அதிகமா தேவைப்படும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1-10 குழந்தைகளுக்குள்ள எல்லா பிரச்சனைகளுமே 50 மேல மேற்பட்டவர்களுக்கும் இருக்கும். அதான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, குழந்தைகளும் முதியோர்களும் ஒரே மாதிரி, அந்த முதுமை வரும்போது குழந்தை பருவம் வந்து திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா காரணங்கள் தான் வேற வேற மாதிரி இருக்கும்.
நல்ல சொன்னீங்க. அதாவது குழந்தைகள் அதோட பெரிய பருவம் தான் முதுமை பருவம் அப்படின்ட்டு, குழந்தைகள்ல என்னென்ன கேட்டு அடம் பிடிச்சாங்களோ அது மாதிரி கூட வீட்டுல பெரியவங்க அந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு. என்ன, குழந்தைகளை வந்து நம்ம அதட்டிடலாம், பெரியவங்களை வந்து அதட்ட முடியாது, அவங்களை அனுசரிச்சு போக வேண்டியது இருக்குது. சில விஷயங்கள் சொல்லிருவாங்க, சில விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சொல்லுங்களேன்.
முதியோர்கள் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா வீட்லயும் இருப்பாங்க, அதே மாதிரி வெளியில நீங்க சொன்ன மாதிரி ஃபாரினுக்கு போகணவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைகளை வந்து ஃபாரினுக்கு போன பசங்க வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களை வந்து ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஹோம்ல விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி விடும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும், அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, மன உளைச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இந்த மன உளைச்சல்னால அவங்களுக்கு அதிகப்படியாக பிரச்சனைகள், புது புது விதமான பிரச்சனைகள் வருதுண்டு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, புது புது பிரச்சனைகள் வராம இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பீதி, ஒரு பயம் வந்து முதியோர்களுக்கு இடையில ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் சமீபத்துல நிறைய நடக்குது. இப்போ வீட்டுல இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா வீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா முதியோர்கள் வந்து பாரமா நினைக்கப்படுற குடும்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி குடும்பங்கள்ல வந்து அவங்களுடைய செயல், முதியோர்கிட்ட அவங்களுடைய செயல், அவங்களுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து மாறுபடுது. ஏன்னா நிறைய முதியோர்கள் வந்து நம்ம கிட்ட பழகுறாங்க, நம்ம வீட்டுல இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே தலைகீழ மாறிடுது. இது வரைக்கும் இப்படி இல்லையே, இப்ப ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத உணராம வயசாயிருச்சு பெருசு அப்படின்னு சொல்லி, வயசாயிருச்சு இது எப்போதான் நம்மளை விட்டு போகுமோ, பாடா படுத்துது, என்னால எதுவுமே செய்ய முடியல, இது வேலைக்காகாது அப்படிங்கிற லெவலுக்கு ட்ரீட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. பொதுவா அந்த ஜீரியாட்ரிக் முதியோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இரண்டு பெரிய பயங்கள் இருக்கும். ஒன்னு வந்து மரண பயம், அதாவது எனக்கு எப்ப வேணா நான் போயிருவேன் அப்படிங்கறது பயம் இல்லாம ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம் பட்டுன்னு போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். நான் வந்து படுத்த படுக்கை ஆயிருவேனோ, என்னை வந்து நாளைக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கை கால் நல்லா இருக்கணும், நான் ஏதோ நடந்துட்டே இருக்கணும், சாப்பிடணும், டீ காஃபி குடிக்கணும், அப்படியே செத்துடணும் அப்படிங்கிறது எல்லா மனிதனுமே கடவுள்கிட்ட வேண்டது தான். அந்த பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், மரண பயம். நம்ம என்னைக்கு வேணால் போயிடுவோம் அப்படிங்கிறது. மரணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த மனிதனுக்குமே ஒரு பெரிய வார்த்தை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அது உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பட் அது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்களுடைய முதல் காலகட்டத்தில் வந்து அவங்க நமக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. இரண்டாவது காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம கைவிட்டுறோம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். இந்த முதியோர்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் மரண பயம் ஒன்று, அதே மாதிரி எனக்கு முடியாமல் போயிருமோ, நான் படுத்த படுக்கை ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இரண்டு. மூணாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு குழந்தை பருவம் மாதிரி மாறிட்டே வரும். அவங்களுக்கு வந்து நினைச்ச நேரத்துல பசி எடுக்கும், விரும்பினத சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி எப்பவுமே நான் சொல்றது உண்டு, வீட்டுல முதியோர்கள் இருக்காங்க, முதியோர் தாய் ஆக இருந்தால் அவங்க கிட்ட பேசணும். ஒரு பெண், ஒரு முதுமை அடைந்த ஒரு பெண் கிட்ட வந்து அவங்க எப்பவுமே நம்ம கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதிகமா இல்ல, ஒரு அஞ்சு நிமிஷம், சாப்பிட்டியா, நல்லா தூக்கம் வருதா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி வீட்டுல முதியோர் ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆண் கிட்ட நம்ம உட்காந்து அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கணும், அதிகமாக இல்லை ஒரு 10 நிமிடம். சைக்காலஜிலேயே அது சொல்லப்பட்டது வந்து பெண்ணுக்கு வந்து பேசினா மன உளைச்சல் கம்மியாகும், ஆண் பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு மன உளைச்சல் கம்மியாகும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அடிப்படையான சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் இருக்கிற முதியோர்கிட்ட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவாக இருந்தா நோய் நொடிகள் குறையும், அதனால நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லாக இருக்கும்.
அருமையான கருத்து ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஒரு தாயோ அல்லது ஒரு பாட்டியோ இருந்தா அவங்க கிட்ட பேசணும். அப்பாவோ அல்லது தாத்தாவோ வயதான பெரியவர் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க பேசுறத நம்ம கேட்கணும். அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது பல விஷயங்கள்லயும் வந்து நமக்கு கை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அம்மா அப்பா இல்லாதவங்க வந்து நினைப்பாங்க, ஐயோ எங்க அப்பா இருந்தா எனக்கு இந்த மாதிரி புத்தி சொல்லியிருப்பாரு, அம்மா இருந்தா இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்களே அப்படின்ட்டு ஏங்கக்கூடிய இடங்களும் இருக்கத்தான் இருக்குது. இந்த பெரியவர்கள் சந்திக்கக்கூடிய பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் என்னென்னங்க டாக்டர்?
பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூட்டு வலி அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த வலிகள், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்தோபெடிக் சம்பந்தமானது இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், பிபி இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்து நமக்கு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க. அப்படி வீக் ஆகும்போது அவங்க வந்து பல விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த ரியாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் பயத்தினால வரக்கூடிய ரியாக்ஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. சைக்கலாஜிக்கலி மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மறதி. ஸோ டிமென்ஷியா அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மறதி. மறதியுடன் அவங்களுக்கு வந்து வார்த்தைகள் மறந்து போகும், பேர் மறந்து போகும், கை கால் நடுக்கம் உண்டாகும். ஸோ அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூரோ சைக்காட்ரிக், நரம்பு மற்றும் மனசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அது வந்து வயசோட நம்ம கூட வர்றது தான் அது. ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கும். பயம், ஃபோபியா, ஆங்ஸைட்டி, படபடப்பு எப்பொழுதும் இருக்கும். முதியோர்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி இழந்த ஒரு கணவன் அல்லது ஒரு கணவன் இழந்த ஒரு மனைவி அப்படின்னா பேசிக்லி அந்த மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடும்பம்ங்கிறது வந்து ஒரு கூடு, ஒரு குருவி கூடு மாதிரி, அதுல ஒரு ஆள் குறைந்தாலும் நமக்கு அந்த வெறுமை உண்டு பண்ணும். ஸோ அது வந்து கணவன் மனைவி இழந்தவங்களுக்கும் சரி, பிள்ளைங்கள் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஆனால் இங்கே வந்து தனியாக விட்டுட்டு போனவங்களுக்கும் அந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சைக்காட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய்கள் சொல்ல முடியாது, ஒரு டிஸார்டர்னு சொல்லலாம். இது தாக்குறது வந்து முதியோர்களுக்கு ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அவங்களுடைய சிறு சிறு மாற்றங்களை கூட உணர்ந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து ஊக்கவிச்சாலே போதும். இந்த பிரச்சனைகளுக்கு ஊக்கம்தான் மருத்துவம், வேற டேப்லெட் அப்படிங்கறத விட ஊக்கம்தான் இந்த விஷயங்களுக்கு மருத்துவம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து அவங்கள ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையை நம்ம எந்த அளவுக்கு கவனிப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு முதியோர்களையும் ஆழமாக கவனிக்கணும். சமீபத்தில் வந்து ஒரு கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்ககிட்ட வந்தது. அவர் ஒரு வயசான முதியோர். அவர் வந்து ரொம்ப தயக்கமாக தான் எங்ககிட்ட வந்தார். என்ன அப்படின்னு பேசும்போது சொன்னார், என் மகனை நான் வர சொல்கிறேன், என் மகன்கிட்ட சொல்லி என்னை வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் அல்லது ஒரு அநாத ஆசிரமத்தில் யாருமே இவருக்கு இல்லை இந்த பெரியோருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து விட மட்டும் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு இரண்டு மகன் இருக்காங்க, ஒரு மகன் வீட்டில் தான் இருக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேண்டாம், என்னால் அந்த பேச்சுகளை கேட்க முடியாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் பொதுவாக இந்த விஷயங்களில் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கறது உண்டு. மகனையும் மருமகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இவரோட கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்க, அரவணைங்க, அவங்களுக்கு இப்போ வந்து அரவணைப்பு தான் தேவை அப்படின்னு கவுன்சிலிங் பண்ணுறது சகஜம். இந்த பெரியவருக்கு வந்து டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் இருக்குது, இதை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. டிமென்ஷியா அப்படிங்கிற டிஸார்டரில் அப்படியே அவங்க நின்னபடியே நின்றுட்டு ஏதோ ஒன்று யோசிப்பாங்க, யோசனையில் வந்து தொலைஞ்சிருவாங்க, என்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் அப்படி எல்லாமே நின்றும் அப்படி ஒரு ஃபீலிங். அப்படி இருக்கும்போது அவர் வந்து கிச்சனுக்கு தண்ணி எடுக்க போகும்போது மருமகள் சமைச்சிட்டு இருந்தாங்க, அவருக்கு வந்து அந்த டிமென்ஷியா நோய் தாக்கத்தினால அவர் அப்படியே நின்றுட்டார். நின்னபடி ஒரு 5 நிமிஷம் அந்த மூளை செயல்படவே படாது, என்ன செய்யணுங்கிறத அடுத்த கட்டம் என்னன்னு அந்த மூளை செயல்படாது. அப்படி அவர் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது மருமக வந்து மாமனார் என்னை தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி தவறாக எடுத்து அதை வந்து வீட்டுக்காரர் கிட்ட உங்க அப்பா இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து, மகன் தன் தந்தையை புரிந்து கொள்ளாமல் நீ இப்படியாப்பா இருப்ப, நான் உன்கிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை வெடிச்சதுனால, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த நோய் இருக்குது, அவங்க அதை புரிஞ்சுக்கல, நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மகனும் மருமகளையும் கூப்பிட்டு, இந்த நோய் இப்படி, இதோடைய தாக்கம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது எடுத்து புரிய வச்சதுக்கு அப்புறமா, இப்போ அவங்க அந்த தேவையான அளவுக்கு மருத்துவங்கள் எல்லாம் பண்ணி கவுன்சிலிங்லாம் கொடுத்து இப்போ அந்த பெரியோர் வந்து அவர் மகன் கிட்ட சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நோய்கள் வந்து சகஜமா எல்லாத்துக்கும் வராதனால அதை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு காய்ச்சல் இருமல் சளி மாதிரி இல்லாம இது யாருக்கோ வந்திருக்கு நமக்கு வருமா அப்படின்னு யோசிக்காம நமக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முன்னாடியே தேவையான அளவுக்கு நம்ம வந்து வசதி ஏற்படுத்திக்கிறதும் புரிஞ்சு நடந்துக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னும் சில முதியோர்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வயசாகாக சில பேர்த்துக்கு வந்து சில விதமான பிரச்சனைகள், தாங்க முடியாத அளவுக்கு மூட்டு வலி, பசி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். நீங்க எல்லாம் சமைச்சு வச்சு ஒரு 8 மணிக்கு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போட்டும் 10 நிமிஷம் போட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற மற்றவங்க வந்து சலிச்சுக்குவாங்க, இவங்களுக்காக காத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு ஹாட் பேக் வாங்கி வச்சு அதில் சாப்பாடு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வரீங்களா சாப்பிட்றக்கு அப்படின்னு கேட்குறதுனால எதுவுமே குறைஞ்சி போயிடாது. அவங்க வந்து அது செய்யணுங்கிறதுக்காக செய்யறதில்ல, அவங்களுடைய மனநிலைமை வந்து அந்த மாதிரி மாறுது. அதை நம்ம வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வயசாக மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பசி நினச்ச நேரத்துக்கு வராது, தூக்கம் நினச்ச நேரத்துக்கு வராது. அந்த கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கும் நாளைக்கு அந்த வயசு ஆகும் அப்படிங்கிற அந்த எம்பத்தின்னு சொல்லுவோம், மற்றவங்களை புரிந்து கொள்வது, இந்த தன்மை இருந்தாலே போதும் நிறைய பிரச்சனைகளுக்கு இதனால சொல்யூஷன் கிடைக்கும். இன்னும் சில முதியோர்களுக்கு வந்து இன்னும் பல விதமான பிரச்சனைகள், உதாரணத்துக்கு எங்க வீட்லயே எடுத்துக்கோங்க, எங்க அப்பாவோட அம்மா, அவங்களுக்கு வந்து என்னன்னா வயசாகும் தோறும் இந்த பிபி சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல்ல வைத்திருந்தாலும் பிளாடர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது போயிடும். சின்ன குழந்தைங்க மாதிரி தான் அவங்களும். ஸோ இந்த பிளாடர் கண்ட்ரோல் போகும்போது அந்த பாத்ரூம் வரும்போது அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் அந்த உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது எழுந்திருச்சு பாத்ரூம் போறக்குள்ள ரூம்லேயே பாத்ரூம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த காலகட்டத்தில் வந்து ஐயோ பாவம் இவங்களுக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு பரிதாபப்பட்டு ஒரு 2 தடவை அந்த இடத்த தொடைக்கிறதுனால நம்ம எதுவுமே குறைஞ்சி போயிட மாட்டோம். இன்னைக்கு மருத்துவ வசதிகள் நிறைய இருக்கு, அடல்ட் டயப்பர் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன ஏதுன்னு ஒரு டாக்டர் கிட்ட போய் ப்ரொஃபஷனலா விசாரிச்சு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் தர்ம சங்கடம் இல்லாம இருக்கும், நமக்கும் தர்ம சங்கடம் இல்லாம இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப அதிகரிச்சுட்டு இருக்கு, இது நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம்.
இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பிளாடர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ட்டு, ஆனா அங்க ஒரு மருமக இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை போட்டு பாடா படுத்துறாங்க பாருங்க, உங்க அம்மா வந்து பாத்ரூம் போய் போனா என்ன, இங்கேயே போயிட்டாங்க, அந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு இடம் கூட இருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மாமனார் வந்து கிச்சனுக்கு வந்தாரு தண்ணி எடுக்கும் போது மறதியினால நின்னுட்டாரு, ஆனா மருமகள் வந்து தவறா புரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நோய்கள் இருக்குது அப்படின்ட்டு அந்த மருமகளோ மருமகனோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, சின்ன குழந்தைகள் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் சின்ட்ரோம் அவங்கக்கிட்ட இருக்கும், அதாவது பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசுவாங்க. அதாவது நானும் இருக்கிறேன், என்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதே இது வந்து பெரியவங்கக்கிட்டையும் வந்துடும். நீங்கள் சொன்னீங்க வயதான பெண்கள் வந்து பேசணும்னு விருப்பப்படுவாங்க, ஆண்கள் வந்து பேச்சை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது நிறைய இடங்களில் பேர குழந்தைங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், தாத்தாவும் பாட்டியும் சும்மா நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா அப்படின்னு கூட குழந்தைகள் செலிச்சுக்கிறது நம்ம அன்றாடம் கேள்விப்படுறோம்.
குழந்தைகள் வந்து எப்பொழுதே அந்த பருவத்துல வந்து இது சொல்றது சகஜம், தாத்தாவும் பாட்டியும். ஏன்னா முதியோர்களுக்கு இன்னொரு பழக்கம் பாத்தீங்கன்னா சொன்னதை திருப்பி சொல்லுவது, குழந்தைகள் மாதிரி தான் அவங்க. அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு சலிப்பு ஏற்படும் போது தாய் தந்தை இடத்துல வந்து சொல்லுவாங்க, அம்மா இந்த பாட்டி தாத்தா சும்மா நச்சிட்டே இருக்காங்க, ஆமாண்டா அவங்களுக்கு இதுவே வேலை அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் அந்த புரிதல் வரவே வராது. அது இல்லாம அவங்களுடைய பருவம் இது, பாட்டி தாத்தா திருப்ப திருப்ப சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வயசாயிடுச்சு, நீ தான் புரிஞ்சு நடத்துக்கணும் அப்படின்னு சொல்வதுதான் ஒரு நல்ல பேரண்டிங் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பேரண்டிங் கொடுத்துட்டாங்கன்னா தான் நாளைக்கு இவங்களுக்கு வயசாகும் போது இவங்க பேர பிள்ளைகள் வந்து தன்னுடைய தாய் தந்தை கிட்ட இதை கத்துக்குவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லி கொடுக்கணும் முதுமை பருவம்ங்கிறது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்ச காலத்துல அவங்களுக்கு தாய் தந்தை இல்லை, இருந்தாலும் இந்த குழந்தைக்கு வந்து முதுமை காலம் எங்க புரியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அந்த குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல தான் அவங்க கொண்டாடுவாங்க. சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேக் எல்லாம் வாங்கிட்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் அங்க இருக்கிற முதியோர்களுக்கு இடையில தான் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. தனக்கு தாத்தா பாட்டி இரண்டுமே இல்லாத ஒரு குழந்தைக்கும் ஒரு தாத்தா பாட்டி இருந்தால் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், முதுமை காலம்ங்கிறது என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது அந்த 7 வயசு பையனுக்கு வந்து பெரியவங்களை விட அதிகமா தெரியும். அது ஒரு சிறந்த பேரண்டிங்.
இன்னொன்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கு பாருங்களேன், அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து வேலைக்கு போகல, வீட்டில் வந்து பாரமா இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு உறுத்தல் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சம்பாதிக்கல, பென்ஷன் தான் வருது, அதனால நம்ம வந்து மருமகளோ மகனோ மகளோ நம்மளை மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். அதாவது இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்கும் வரும். பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சுது அப்படிம்பாங்கல்ல, தான் கூட ஒரு நாள் விழப்போறோம் அப்படிங்கறது தெரியாம அந்த குருத்தோலை சிரிச்சுது அப்படிம்பாங்க. முதுமை பருவம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு பருவம். அதை தெரியாம இப்ப உள்ள இளமை பருவம் வந்து அதை பார்த்து கேலி பண்ணுது கிண்டல் பண்ணுதுன்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு கேப் இருக்குது பாருங்களேன். நேத்து வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், பிஸியா இருந்தோம், இன்னையில இருந்து நம்ம வீட்டுல இருக்க போறோம், அது எப்படி இவங்களை வந்து எதிர்கொள்றது?
இது ஒரு அருமையான கேள்வி. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கெரியர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நாமளும் ஒரு நாள் ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு வந்து ஒரு தெம்பு இருக்கும் போதே நமக்கு வந்து இன்னொரு ஒரு கெரியரை ஏற்படுத்தி கொள்வது. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் வந்து ஒரு நல்ல வங்கியில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு 1.5 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1.5 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்க ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஆசை என்ன அப்படின்னா பெயிண்டிங். அவங்க வந்து காலேஜ் படிக்கும் போது ரொம்ப அருமையா ஓவியங்கள் வரைவாங்களாமா, இப்ப அவங்க வந்து அவங்க வீட்லயே ஒரு சின்ன போர்ஷன்ல வந்து ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மாதிரி போட்டு ஒரு ஸ்டுடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து பெயிண்டிங் பண்றாங்க. இப்ப அவங்க பெயிண்டிங் கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க. என்னைக்கு ரிட்டையர் ஆனாங்களோ, ஒரு வெள்ளிக்கிழமை ரிட்டையர் ஆனாங்க, சனிக்கிழமையில இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு அந்த வெறுமைத்தனம் தெரியலை. சோ ஒவ்வொருத்தரும் சர்வீஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு செகண்ட் கெரியர் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்திக்கணும். எது நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், எதை நம்ம செய்ய மறந்த விஷயமோ அந்த விஷயத்த திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரது வந்து நம்மள வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு நோயில இருந்து காப்பாது. இவ்வளவு வருஷ காலம் நம்ம சம்பாரிச்சோம், நம்மளும் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை போதும். அது இல்லாம இனிமேல் நமக்கு பண வரவு இருக்காது. இப்ப நீங்க சொல்றீங்க பென்ஷன் அவங்களுக்கு வரும். உதாரணத்துக்கு இப்போ வேலைக்கு போய் பழகினவங்க வீட்டுல இருக்காங்கன்னா 1-2 டீ கேட்கலாம். அவங்க கேட்கும்படி இல்லாம அவங்க கிட்ட நம்மளே மதிச்சு டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு, அவங்க வேணும் வேண்டான்னு கேட்காதனாலையும் டீ குடிக்கிறீங்களா நம்மளே கேட்டுட்டோம்னா தர்ம சங்கடம் 2 பேர்த்துக்குமே இல்லை. நம்மளும் கொஞ்சம் அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு செகண்ட் கெரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்.
எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் பிளானிங் வேணும். இப்ப நீங்க சொன்னீங்க செகண்ட் கேரியரை வந்து போஸ்டிங்ல இருக்கும்போதே சர்வீஸ்ல இருக்கும்போதே தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சுய பச்சாதாபம், அந்த சிம்பதி இல்லைங்களா, தனக்குத்தானே நம்மளுக்கு இப்படி வந்துட்டோமே அப்படி ஆயிட்டோமே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ரகமும் இருக்குது. இன்னொரு ரகம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் டாமினேட் ஆயிருவோம், டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து சப்மிசிவா இருந்தா எல்லாரும் நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா அரகண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சப்ரெசிவா இருக்கிறதும் கஷ்டம், அரகண்டா இருக்கிறதும் கஷ்டம். முதியவர்கள் எப்படி இளைஞர்கள் கிட்ட பிஹேவ் பண்ணணும், இளைஞர்கள் முதியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
முதியோர்கள் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கட்டத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மாற்றங்கள் வந்து அவங்களும் உணரும் போது இந்த மாற்றங்கள் வந்து அவங்களை டாமினேட் பண்ண விடாம அவங்க வந்து மாற்றங்களை டாமினேட் பண்ணணும். அதாவது சின்ன சின்ன வேலைகள் அவங்களே இழுத்து செய்யலாம், காய் வெட்டி கொடுப்பது. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு மாமியார் மருமகள் வந்து எப்படின்னா, வீட்டுல மாமியாரும் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கும்போது மருமகளுக்கும் மாமியாருக்கும் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல, பொழுதுபோக்கு. அப்படி இருக்கும்போது மாமியார் வந்து மருமகளுக்கு கொடுத்த கருத்து வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன முறையில பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மருமகள் டெய்லி காலையில வந்து எல்லா விதமான கீரைகளும் வாங்கிட்டு வருவாங்க. மாமியார் வீட்டில் உட்காந்து அந்த கீரையெல்லாம் ஆஞ்சு கழுவி அதை ஒரு கவரில் போட்டு கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அது விற்கிறாங்க. ஸ்கூல், மருத்துவமனை எல்லா இடத்துலயும் அவங்க வித்து அதுல வர லாபத்தை வந்து மாமியாரும் மருமகளும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா இரண்டு பேருமே வந்து ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள், காய் வாங்கிட்டு வருது, வாங்கிட்டு வந்த காயை கழுவி எடுத்து வைக்கிறது ஃப்ரிட்ஜில், பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, மருமக கிட்ட நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்து டீ பண்றேன், ஸ்நாக்ஸ் பண்றேன், அந்த மாதிரி பண்றது, அல்லது ஒரு சமையல் கத்துக்கிறது, குரோஷா போடுறது, அந்த மாதிரி ஏதாவது பெண்கள் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறது நல்லது. யோகா பயிற்சி, இந்த மாதிரி மெடிடேஷன், இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுத்திக்கிறது நல்லது. ஆண் வந்து அதே மாதிரி தனக்கு தேவையான ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை கத்துக்கிட்டது, தெரிஞ்சதை செய்யறது, பேர பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள ஒரு பார்க்கு கார்டன் கூட்டிட்டு போறது, அதாவது நல்ல ஜிகே விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்பவே நல்லா இருக்கும். சமீபத்துல பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க முதியோர்கள் வந்து 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இந்த சொசைட்டிக்காக நிறைய செய்யறாங்க, சோசியல் ஒர்க் அப்படிங்கறது வந்து நிறைய செய்யறாங்க. உதாரணத்துக்கு ரிட்டையர்ட் டீச்சர் வந்து எல்லா சனி ஞாயிறும் 7 குழந்தைகளுக்கு வந்து இங்கிலீஷ் கத்து கொடுக்கறாரு, ஒரு ரிட்டையர்ட் இங்கிலீஷ் டீச்சர். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க வீட்டுல, முதுமை காலத்துல அவங்களுக்கு பொழுது போகல அப்படிங்கறதுக்காக பெண்கள் ஒரு 5-6 பேர்த்த கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வடகம், ஊறுகாய் இதெல்லாம் போடுறதுக்கு கத்து கொடுக்கறாங்க. இவங்கனால இப்போ வந்து பல குடும்பங்கள் நல்லா இருக்காங்க. சோ அந்த மாதிரியான தொழில்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறது, சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுத்திக்கிறது வந்து நமக்கு நிறைய மன திருப்தி தரும். சோ அந்த மாதிரி முதியோர்கள் வந்து தன்னை வந்து பாரமா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இல்லாம நான் எப்பவும் பாரமா இருக்க கூடாதுங்கிற அந்த ஒரு மன உறுதியோட இருக்கணும், அது முதியோர்கள் செய்யக்கூடியது. அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரையாரிட்டி அதாவது உரிமை முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கிட்ட பேசி அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஏற்பாடுகளை வந்து செஞ்சு கொடுக்கறது நல்லது. அவங்களுக்கு பிடித்த விஷயங்களும் சமைச்சு கொடுக்கறது, அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனையும் கன்சிடர் பண்ணுறது, காரம் உப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான சமயங்கள் சலிக்காம செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரவணைக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு டிவி டைம் ஒதுக்கிறது. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அந்த பாட்டி வந்து ஒரு சீரியல் பார்க்கணும்னு ஆசைப்படும் போதுதான் அந்த குழந்தை ரிமோட் கண்ட்ரோலை பிடுங்கி சோட்டா பீம் போடும். அப்படி இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போன சமயத்துல அந்த தாய் இது பாட்டியோடைய டிவி டைம், இந்த டிவி டைம்ல நீ தலையிடவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால அந்த பாட்டி வந்து அவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றாங்க, என் மருமக வந்து என் பேர பையனை அப்படி அழகா வளர்த்துறா அப்படிங்கிற மாதிரி. சோ நாம அவங்களுக்கு தகுந்த நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய விஷயங்களை பிளான் பண்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல முதுமை காலம், நமக்கும் வந்து பெரியவங்களை பாத்துக்கிட்ட ஒரு திருப்தி கண்டிப்பா இருக்கும்.
அதாவது அந்த மருமகள் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட பையன்கிட்ட சொல்றாங்க இல்லையா, இது பாட்டியோட டைம் அப்படிங்கும் போது மாமியாருக்கும் அங்க சந்தோஷம், குழந்தைக்கும் பெரியவங்களை வந்து மதிக்கணும், அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உருவாக்கப்படுது அங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். வேலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நேரம் போனதே தெரியல அப்படின்னு இருந்தவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேரமே போக மாட்டேங்குது அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. அது மாதிரியானவங்க வந்து தன்னை ஒரு சமூக சேவையில ஈடுபடுத்தி கொள்றது நல்லது, வீட்டுல உள்ள வேலையில கூட சின்ன சின்னதா ஈடுபடுத்திக்கிறது நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் மாமியாரும் மருமகளும் கீரைகளை கட் பண்ணி கிரீன்ஸ் விற்று அவங்களோட லைஃபே வந்து இப்போ நல்ல க்ரீன் ஆயிட்டு அப்படின்ட்டு ஒன்று சொன்னீங்க. ஒரு மொட்டாக இருக்கும்போது அது எப்போ பூவாக மலரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், காய் வந்து எப்போ பழமாக பழுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் முதுமை பருவத்தை மட்டும் நம்ம விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். என்னதான் வயசானாலும் நம்ம மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது, நான் இன்னும் இளமையாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு மனசு வந்து அது முரண்படுது. அதனால தான் அங்கே ஒரு பிரச்சனை. முதுமையும் ஒரு பருவமே அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டா பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.